அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. நவம்பர் மாதம் 25 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தெலங்கானா முதல்வர் 100,000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்ட பங்களாவில் குடியேறியது பற்றிய பேட்டி,
50 கோடி வரைக்கும் செலவழிச்சு ஹை செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸோட இது 9 ஏக்கர் ஒரு கேம்பஸ்குள்ள இது கட்டப்பட்டிருக்கு.
இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதுகள் இடம்பெறாது என அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளது குறித்த செய்தி,
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இளைஞர்கள் விசாரிக்கப்படுவதனால் அந்த அடிப்படை தண்டனை வழங்கப்படுவார்கள், ஆனால் பாரதூபமாக இருக்கும், அது முறையற்றது
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பருதி மற்றும் மரியமைக்கல்.
கடந்த வார இறுதியில் கைது செய்யப்பட்ட 5 ஆண்கள் அடுத்த வியாழக்கிழமை பிரான்ஸ் தலைநகருக்குள் அல்லது அதை ஒட்டிய பகுதியில் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்ததாக பாரிஸ் அரச வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரும், மொராக்காவைச் சேர்ந்த ஒருவரும், ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய அரசு குழு தளபதி ஒருவரிடமிருந்து சங்கேத மொபைல் செயலி வழியாக உத்தரவுகளை பெற்றுக் கொண்டிருந்ததாக பிரான்சுவா மோலின்ஸ் தெரிவித்துள்ளார்.
Les premières exploitations qui ont pu être réalisées ont en particulier révélé la présence
ஸ்டாரஸ்பர்க் மற்றும் மார்சே ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் தானியங்கி ஆயுதங்களின் குவியல் ஒன்றையும், அதனுடன் மதத்தின் பெயரால் உயிரை மாய்த்துக் கொள்வது மற்றும் வீர மரணத்தை தழுவுவது உட்பட IS குழுவினருக்கு விசுவாசம் காட்டும் ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக மோலின்ஸ் தெரிவித்துள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றியம் துருக்கிக்கு மிகவும் நெருக்கடி கொடுத்தால் ஐரோப்பா உடனான துருக்கியின் எல்லைகளை 1,000,000 குடியேறிகளுக்கு திறந்துவிடப் போவதாக துருக்கி அதிபர் ரெஜிப் தாயிப் எர்துவன் எச்சரித்துள்ளார். கடந்த ஜூலை மாதம் துருக்கியில் தோல்வியில் முடிந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை தொடர்ந்து அந்நாட்டு அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை அளவுக்கு அதிகமானது என்று கூறி துருக்கியை ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக இணைக்கும் பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்க ஐரோப்பிய பாராளுமன்றம் ஒரு கட்டுப்படுத்தாத வகையிலான வாக்களித்துள்ள நிலையில் துருக்கி அதிபரின் இந்த எச்சரிக்கை வெளிவந்துள்ளது.
சிறுவர்களாக இருந்தபோது தாங்கள் பயிற்சியாளர்களால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக மேலும் பல பிரிட்டிஷ் முன்னாள் கால்பந்து விளையாட்டு வீரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிறுவர் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் ஒரு குழுவே இதில் ஈடுபட்டிருந்ததாக குற்றம் சாட்டியிருக்கும் கால்பந்து விளையாட்டு வீரர்களில் ஒருவரான ஜாசன் டன்ஃபோர்ட், கால்பந்து கிளப்புகள் இளைஞர்களை பாதுகாக்க தவறிவிட்டன என்று பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். 1980களிலும் 1990களிலும் இளைஞர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகத்திற்காக 3 முறை சிறை தண்டனை பெற்ற பேரி பெனல் மீது அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளன.
அடுத்த வாரம் நடைபெற இருக்கும் கட்சியின் நேர்மை ஆணையத்திற்கு முன்னால் தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா ஆஜராவார் என்று ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. இன்கான்ட்லாவில் இருக்கும் அவருடைய சொந்த வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சர்ச்சைக்குரிய பாதுகாப்பு மேம்பாடுகளுக்காக செலவு செய்த அரசின் நிதியில் சிறிதளவை திருப்பிக் கொடுக்க ஆணையிட்ட அரசியல் சாசன நீதிமன்றத்தின் சமீபத்திய ஆணையை பற்றி அவரிடம் அந்த ஆணையம் விசாரிக்கும் என்று தெரிகிறது. தான் தவறுகள் எதையும் செய்யவில்லை என்று அதிபர் மறுத்து வருகிறார்.
தெற்கு சூடான் நாட்டின் பணவீக்கம் கட்டுப்பாடற்று சுமார் 800% அதிகரித்திருப்பதால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டின் தேசிய புள்ளிவிவரத்துறை வெளியிட்ட அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. உணவு மற்றும் மது அல்லாத பானங்களின் விலை 10 மடங்கு அதிகரித்துள்ளது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக அங்கு நடைபெற்று வரும் சண்டை காரணமாக எண்ணெய் உற்பத்தி குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது. மேலும் உலக அளவில் குறைந்த எண்ணெய் விலையும் பெரிய தாக்கத்தை அங்கு ஏற்படுத்தியுள்ளது.
நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்க நாடாளுமன்ற தேர்தலில் ஊழல் நடைபெறும் குற்றச்சாட்டுகளை பெற்றிருப்பதாக சோமாலியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளரான நூர்ஃப்ரா ஜிமெல் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நடைபெறும் பிரதேசங்களில் அச்சுறுத்தல் நடப்பதற்கும் அரசின் மூலவளங்களை தவறாக பயன்படுத்துவதற்கும் சான்றுகள் பெற்றிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். வாஸ்து சாஸ்திர விதிகளின்படி 100,000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்ட புதிய ஆடம்பர பங்களாவில் இந்தியாவின் தெலங்கானா மாநில முதல்வர் சந்திரசேகர ராவ் குடியேறியுள்ளார். இந்த நடவடிக்கை குறித்த விவரங்களை தெலங்கானாவில் உள்ள செய்தியாளர் உமா சுதிரிடம் கேட்டேன்.
வியாழக்கிழமை காலையில 5:30 5:22 அவர் வந்து கிரகப்பிரவேசம் போனாரு. ரொம்ப சாஸ்திரீக ரீதியா அவர் வந்து ஃபர்ஸ்ட் இது தெய்வ பிரதேசம், அதுக்கப்புறம் யதி பிரதேசம், அப்புறம் கௌ பிரதேசம், அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தினர் எல்லாரும் கிரகப்பிரவேசம் போனாங்க. அதுல ஒரு அவரோட எப்போதுமே அவர் வந்து சுவாமிகள் அவருக்கு குருவா அவர் வந்து நினைக்கிற ஒரு சின்ன ஜியர் சுவாமி அவர்கள் தான் அவர் அந்த அந்த இதெல்லாம் பண்ணி வச்சாரு. அந்த பூஜைகள், வாஸ்து பூஜை, சுதர்சன யாகம் அதெல்லாம் அங்க பண்ணி வச்சாரு. இதுல விசேஷம் என்னன்னாக்க, முதலமைச்சர் அவர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து இதுக்கு முன்னாடி இங்க அபிஷியலா சிஎம் ரெசிடென்ஸ் எது சொல்லப்பட்டதோ அந்த வீட்டுல அவர் இருக்க விரும்பல. எதுனாலனாக்க, அதுல வந்து YS ராஜசேகர் ரெட்டி நமக்கு முன்னாடி இருந்த முதல்வர் வந்து அங்க இருந்து அங்க இருக்கும் போதே அவர் வந்து தவறி போனார் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல 2009ல. அதனால இவர் அந்த வீடு நமக்கு வந்து ராசியா வராது, முக்கியமந்திரியா முதல்வரா இருக்கிறவங்க அந்த வீட்டுல கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற ஒரு அவருக்கு வாஸ்து மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு. அந்த இந்த ஜாதகம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பாக்குற ஒரு முதல்வரா இருக்கிறதுனால அவர் வந்து அந்த பழைய வீடு வந்து இப்பதான் கட்டப்பட்டிருக்கு, அதுவும் ஒன்றும் பழைய கட்டிடம் எல்லாம் கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் கட்டப்பட்டிருக்கு, ஒரு 10 கோடி அதுலயும் செலவழிச்சிருக்காங்க. ஆனா இவர் வந்து வந்ததுக்கு அப்புறம் வாஸ்து ரீதியா நமக்கு வேணுங்கிறதுனால ஒரு 9 ஏக்கர் நிலத்துல ஒரு 1 lakh square feet ஒரு ஒரு வீடு, ஒரு கம் ரெசிடென்ஸ், ஆபீஸ், அலுவலகமும், இல்லம், அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து ஆடிட்டோரியம் இருக்கு, 750 பேர் உட்காரக்கூடிய ஆடிட்டோரியம், கான்ஃபரன்ஸ் ஹால், 500 பேர் உட்காரக்கூடிய கான்ஃபரன்ஸ் ஹால், அதெல்லாம் சேர்த்து அதே காம்ப்ளெக்ஸுக்குள்ள அவர் கட்டியிருக்காரு. அதுல அவர் இப்ப ஆபீஸும் அங்கேருந்தே ஆரம்பிச்சாச்சுனாக்க இப்ப பழைய செக்ரட்டேரியட்னு எது சொல்லப்பட்டதோ அங்க வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கட்டும், கிரண்குமார் ரெட்டி இருக்கட்டும், ரோசையா இருக்கட்டும், இவங்களெல்லாம் முதல்வர்களா இருந்து எங்க ஒர்க் பண்ணாங்களோ அங்கேருந்து கே சந்திரசேகர் ராவ் ஒர்க் பண்ண விரும்பல, அங்க வாஸ்து சரியில்லை, அந்த செக்ரட்டேரியட் பில்டிங்க்கும் வாஸ்து சரியில்லைங்கிறதுனால இந்த புது பில்டிங் கட்டப்பட்டது. ஒரே 9 மாசத்துக்குள்ளேயே கட்டிட்டாங்க. அதோட விலையும் ஒரு 50 கோடி வரைக்கும் செலவழிச்சு ஹை செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸோட இந்த 9 ஏக்கர் ஒரு கேம்பஸ்குள்ள இது கட்டப்பட்டிருக்கு.
பாதுகாப்பு ரீதியா இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு இந்த கட்டடத்துல?
புல்லட் ப்ரூஃப் விண்டோஸ் எல்லாத்தையும் அமைக்கப்பட்டிருக்கு. 250 ஜாஸ்தி போலீஸ் செக்யூரிட்டி நேற்று இருந்தாங்க. ஆனா தெலுங்கானாலையும் ஒரு விசேஷமான விஷயம் என்ன வந்திருக்குனாக்க ஒரு விஷயத்தையுமே டிரான்ஸ்பரண்டா இது முதல்வர் அலுவலகம் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்கு இல்ல. ஆனாக்க கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்ல வந்து குறிப்பிடணும் எவ்வளவு இதுக்கு செலவழிச்சிருக்காங்க, இது எதுக்காக செலவழிச்சிருக்காங்க, எந்த சபைக்காக செலவழிச்சிருக்காங்கிற விஷயம் எல்லாம் பப்ளிக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எதனாலனாக்க இது டாக்ஸ் பேயர் மணில இருந்து அவங்க கட்டுறாங்க. ஆனா ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாம எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க, யாருக்கு கொடுத்திருக்காங்க, எதனால செலவழிச்சிருக்காங்கிற ஒரு ஒரு இது மேல ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாம அவங்க பண்ணிருக்காங்க. நமக்கும் தெரிய வந்தது என்னதுனாக்க பாத்ரூம்ல இருந்து எல்லாமே செக்யூரிட்டி ப்ரூஃபா இருக்கு, புல்லட் ப்ரூஃபா இருக்குங்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்க பண்ணிருக்காங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்.
பத்திரிகையாளர் உமா சுதீர். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
சமீபத்தில் நடந்து முடிந்த பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்திய விளையாட்டு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தவர் மாரியப்பன் தங்கவேல். ஊடகங்களில் பெரிதும் பேசப்பட்ட அவரது வெற்றிக்கு பின் ஒரு தாயின் கடும் உழைப்பு இருக்கிறது. பிபிசியின் 100 பெண்கள் என்ற சிறப்பு தொடரின் ஒரு பகுதிக்காக சேலத்தில் வசிக்கும் மாரியப்பனின் தாய் சரோஜாவை சந்தித்தேன். அது பற்றிய ஒரு குறிப்பு. பரபரப்பான சேலம் நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள அமைதியான தீவட்டிப்பட்டி கிராமத்திற்கு கடந்த செப்டம்பர் மாதம் புதிய ஒரு அடையாளத்தை தந்தார் பாராலிம்பிக்ஸ் தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு. அவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் விளையாடிய போது அவரது ஒரே நம்பிக்கையாக இருந்தவர் கூலி தொழிலாளியான அவரது தாய் சரோஜா.
எங்க சின்ன வயசுல இருந்து நாங்க கூலி வேலை தான் செஞ்சுட்டு, எங்களை படிக்க வைக்கல, படிக்க வைக்காதனால நாங்க காட்டு வேலைக்கு தான் போனோம். காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து நாங்க ஒரு மேரேஜ் பண்ணோம். மேரேஜ் பண்ணி அது ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு வாழ்க்கை நேரில் வாழ்க்கை நேரமே ரெண்டாவது வாழ்க்கை இது வந்துச்சு. ரெண்டாவது வாழ்க்கையும் எங்களுக்கு ஒத்து வரல. அது வந்து குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. நான் கோரட்டு கச்சேரி ஏறி ஏறி என்னால் பார்த்தேன், என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியல. கொண்டு போய் ரிமௌண்டு பண்ணிட்டேன், ரிமௌண்டு வந்து போடான்னு விட்டுட்டேன்.
நாங்கள் வந்து பையனை வந்து நாங்கள் விளையாடுறதுக்குள்ள பிள்ளைங்களெல்லாம் 2-3 பேத்தையுமே விடுவோங்க, நல்லா விளையாடணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு எங்களை ஆரோக்கியமாக எனக்கு தெரியும் டேட்டில் தெரிஞ்சு போச்சு. எங்கே போனாலுமே எங்கள் பையன் வெற்றியோடையே வந்துடுவான், எனக்கு புல் நம்பிக்கை இருக்குது.
தனது மகன் அடையவிருக்கும் வெற்றிக்கான பயண செலவாக வெறும் 10 ரூபாயை மட்டும் தர முடிந்த சரோஜா தனித்து வாழும் ஒரு சாதனை பெண்.
நாங்கள் எல்லா சிறுமையும் தாபெல்லாம் சிறுமையும் தாங்க நாங்கள் பட்டேன். பட்டம் திருமையில் தான் நான் வாழ்ந்தேன். எந்தெந்த பங்கப்பட்டேன், தெருவில் சின்ன என்னென்னமோ அகமானம் பட்டேன். அகமான பட்டுமே நம்ம வாழ்ந்து தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் திறமையிலேயே தான் நான் வாழ்ந்தேன்.
முன்ன இருக்கிற மாதிரியே நானும் இப்போ ஒண்டியாவே தான் நான் தனியாகவே தான் இருக்கிறேன். எப்போ முன்ன ஃபஸ்ட்டில் எப்படி நான் வாழ்ந்தேனோ அதே மாதிரி நான் தனியாகவே தான் வாழ்கிறேன். வந்து அவங்க சொந்த பந்தமெல்லாம் என்னை நெருக்கவும் இல்லை, வரவும் இல்லை.
கடந்த சில மாதங்களில் தனது உடல் பலம் முழுவதையும் இழந்து மன வலிமையையும் இழந்த சரோஜா தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்ததாக கூறுகிறார்.
சொல்லுவான், என்னைக்கடா நேரம் வருது, நீ எங்க போய் ஜெபிச்சு என்னடா அரசாங்கம் நம்மளுக்கு உதவி செஞ்சுக்குதுட மாதிரிப்பா. என்னால உடவே கல் கூட தூக்க முடியலடா, செத்து போயிடலாம் இருக்கு, வாங்கடா நம்ம செத்து கூட போயிடலான்னு கூட என்ன வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதே வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லி எங்க பெரியவன் சொன்னான். அதுலேருந்து நான் செங்கலை தூக்க முடியல, காய் வியாபாரத்துக்கு போனேன்.
தமிழக அரசு கொடுத்த 2 கோடி ரூபாய், மத்திய அரசு வழங்கியுள்ள 75 லட்சம், பிரபல கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர் கொடுத்த நிதி என பல பரிசுகள் சரோஜாவின் இல்லத்தில் குவிந்துள்ளன. ஆனால் சரோஜாவிற்கு அடுத்த முறை தனது மகன் விளையாட்டுப் போட்டிக்கு செல்லும் போது கை நிறைய பணம் தர முடியும் என்பது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. செய்தியரங்கம் தொடரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை. தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் எதிர்காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதுகள் இடம்பெறாது என அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மனோ கணேசனிடம் பேசினார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
யாழ்ப்பாணத்திலே அந்த போலீசார் மேற்கொண்ட அந்த சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளின் போது ஆவா குழு உறுப்பினர்களின் சந்தேகத்தின் பேரிலே கைதப்பட்ட இளைஞர்கள் குடும்பம் கொண்டு வரப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற குற்றப்பத்திரிகைகள் தாக்குதல் செய்யப்படக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கின்றது. இளைஞர்களின் பெற்றோர்கள் அமைச்சரை சந்தித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இந்த இளைஞர்கள் விசாரிக்கப்படுவதனால் அந்த அடிப்படை தண்டனை வழங்கப்படுவார்கள், ஆனால் அது பாரதூபமாக இருக்கும், அது முறையற்றது என்ற நிலைமையை கருத்தில் கொண்டு அவருடைய சாதாரண சட்டத்தின் கீழே விசாரணை செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்படுவார்கள், ஆனால் தண்டனை வழங்கும்படியும் கூறியிருந்தார்கள். இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட நான் ஐக்கிய தேசிய முன்னணி கட்சித் தலைவர் கூட்டத்திலே முன்வைத்து பிரயத்திருந்தேன். விரிவாக நாங்கள் அன்றைய நேற்றைய கூட்டத்தில் ஆராய்ந்திருக்கின்றோம்.
உங்களால் முன்வைக்கப்பட்ட இந்த விடயங்கள் தொடர்பில் ஏதாவது முடிவுகள் அங்கு எடுக்கப்பட்டதா?
கொழும்பிலிருந்து பயங்கரவாத அடுப்பு பிரிவினர் டிஐடி என சொல்லக்கூடிய இந்த பிரிவினர் சென்று அங்கு இளைஞர்களை கொழும்புக்கு அழைத்து வந்தது தவறு என்பதை பிரதமர் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி இளைஞர்களை கைது சென்று தேவையில்லை, சாதாரண சட்டத்தின் கீழே செய்ய முடியும் கொண்டார். அந்த அடிப்படையில் உடனடியாக அங்கு பிரசன்னமாக இருந்த சட்டம் ஒழுங்குத்துறை அமைச்சர் சாரல் ரத்நாயகவுக்கு பிரதமர் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த இளைஞர்களை பொறுத்தவரையில் அகற்றி அவர்களை சாதாரண சட்டத்தின் கீழ் விசாரிக்கும்படி பணித்துறை எடுத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இனிமேல் எவரை கைது செய்யப்படக்கூடாது நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த இளைஞர்களை பொறுத்தவரையிலே அவர் ஏற்று விசாரணை செய்யப்பட்டு அழைத்த வாக்குமூலங்கள் எல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டிருக்குமானால் அவற்றை மாற்றி நாங்கள் சாதாரண சட்டத்தின் கீழே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக நினைக்கின்றேன்.
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எவரையும் இனிமேல் கைது செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக நீங்கள் கூறுகின்றீர்கள். இதே சட்டத்தின் கீழ் விமான நிலையத்தில் இடம்பெறும் கைதுகளுக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்குமா?
பொதுவான கொள்கை முறையை நாங்கள் நேற்று எடுத்திருக்கின்றோம். இது எப்படி நாங்கள் கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்தப் போகின்றோம் என்பதை நாங்கள் அரசாங்கம் அடிப்படையில் அவற்றை நாங்கள் கண்காணித்து நடைமுறைப்படுத்துவோம். நேற்று இரவு எடுத்த முடிவு இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகி முடியவில்லை. ஆகவே நாங்கள் நேரத்தை தரலாம் என்று நினைக்கிறேன்
என்றார் அமைச்சர் மனோ கணேசன்.
ஆர் உதயகுமார். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
கடந்த வார இறுதியில் கைது செய்யப்பட்ட 5 ஆண்கள் பாரிஸ் அல்லது அதனை ஒட்டிய பகுதிகளில் பயங்கரவாத தாக்குதல் ஒன்றை அடுத்த வியாழக்கிழமை நடத்த திட்டமிட்டிருந்ததாக பாரிஸ் அரசு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியம் துருக்கிக்கு மிகவும் நெருக்கடி கொடுத்தால் ஐரோப்பாவுடனான துருக்கியின் எல்லையை பல்லாயிரக்கணக்கான குடியேறிகளுக்கு திறந்துவிடப் போவதாக துருக்கியின் அதிபர் எர்துவான் எச்சரித்திருக்கிறார். சிறுவர்களாக இருந்தபோது தாங்கள் பயிற்சியாளர்களால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக மேலும் பல பிரிட்டிஷ் முன்னாள் கால்பந்து விளையாட்டு வீரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடுத்த வாரம் நடைபெற இருக்கும் கட்சியின் நேர்மை ஆணையத்திற்கு முன்னால் தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா ஆஜராவார் என்று ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885569 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.